ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவருடைய உன்னதமான நாமத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு நேராக எங்களை நிறுத்தி கொண்டு அவருக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதே தேவனுடையது விருப்பமாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக நாங்கள் ரெண்டு நாளாகம புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசிப்போம். ரெண்டு நாளாகமும் 19வது அதிகாரம் 11வது வசனம்.
இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தருமாயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான்.
ஹல்லேலூயா. ஒரு விஷயம், இந்த வேத வாக்கியத்துக்காக எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உங்களுடைய அந்த பரலோக ராஜ்யத்திலே உங்களோடு கூட ஜீவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக ஆரம்பம் முதல் கொண்டு எல்லாவற்றையும் திட்டமிட்டு நடத்தின எங்களுடைய தேவரீர், இந்த வார்த்தையை கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எதை திட்டமிட்டிருக்கிறீர்களோ அதை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சத்தத்துக்கு எங்களுடைய ஆத்துமா செவி கொடுக்கட்டும் ஐயா. கர்த்தாவே, அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் அதை கையாளவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்க சுவாமி. உங்களுடைய இந்த சத்திய வசனத்துக்கு எங்களை முற்றுமுழுதுமாய் ஒப்புக் கொடுத்து செவி கொடுக்கிறோம் எங்களுடைய நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். இன்னொரு தடவை அதை வாசிங்க.
இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியருக்கும் உங்கள் கைக்குள் உத்தியோகத்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார்.
ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொல்லுகிறது? யூதாவினுடைய ராஜாவாகிய யோசபாத். விசுவாசத்திலும் கர்த்தரை வழிபடுகிறதிலும் தாழ்ந்து உயர்ந்து தாழ்ந்து உயர்ந்து மாறி மாறி இப்படி வந்து கொண்டிருக்கிற ஒரு ராஜ்ய பரம்பரையிலே வந்த ஒரு மனுஷன், ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்த ஒரு மனுஷன். அநேக நாட்களிலே நிறைய விரோதிகள் அவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடின போதும் தேவனை மையமாக கொண்டு யூத ஜனங்களை சிறு கூட்டமாக இருந்த போதிலும் வெற்றிக்கு வழிவகுத்த ஒரு நல்ல பக்தன். வேத புஸ்தகத்தை பிரசங்கிக்கும்படிக்கு மிகவும் உற்சாகப்படுத்தின ஒரு ராஜா. இவ்வளவுக்கு மேன் யூதேயா முழுவதும் தானே பிரயாணம் செய்து யூதேயா ஜனங்களை எல்லாரையும் தேவனுடைய சார்பிலே மனந்திரும்ப பண்ணின ஒரு ராஜா, மிக முக்கியமான ஒரு ராஜா. அநேக ராஜாக்கள் தேவனுடைய வழிகளிலே நடக்காமல் தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் விட்டுவிட்ட போதிலும் இந்த யோசபாத்திலே தேவன் மகிழும்படிக்காக யோசபாத்தினுடைய காரியங்கள் இருக்கிறது. இவர் கொஞ்சம் மென்மையான ராஜா, கொஞ்சம் சாஃப்டான ராஜா. சில விஷயங்களுக்கு எதிர்ப்பு பெருசா தெரிவிக்க மாட்டார். ஆனாலும் தேவ பக்தியிலே ஒரு மிகவும் ஒரு நல்ல ராஜா. ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு ஜனங்களுடைய கிரியைகள் நீதியும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களை நடத்துவான். கர்த்தருக்கு முன்பாக என்னெல்லாம் நியாயமா இருக்கிறதோ அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆசாரியனாகிய அமரியா இருக்கிறார். ராஜநீதியை நடப்பிக்கும்படிக்கு அவங்க யார் இருக்கிறது? செபதியா என்னும் யூதாவின் வம்ச தலைவன் இருக்கிறான். ஏது ராஜாவுக்கு அடுத்த நியாயங்களோ அதை ஜனங்கள் கை கொள்ளும்படிக்கு அவன் கற்றுக் கொடுக்கும்படிக்கு உள்ள ஒரு திறமசாலியாக இருக்கிறான். இதை தவிர உங்களுக்கு எல்லாம் நல்ல வழி காட்டுறதுக்கு நிறைய ஊழியர்கள், நிறைய உத்தியோகஸ்தர்கள் இல்லையா, நிறைய படித்தவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு ஆதாரமாக கொள்ளப் போகிறோம். அது என்னவென்று சொல்லி சொன்னால், எவ்வளவு பெரிய ஆக்கள் இருந்தாலும், எவ்வளவு படித்தவர்கள் இருந்தாலும், எவ்வளவு கல்விமான்கள் இருந்தாலும், எவ்வளவு ஆலோசனைக்காரர் இருந்தாலும், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஹலலோயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு துணையாளராக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நானும் நீங்களும் தேவனுடைய பார்வையிலே உத்தமனாக இருக்க வேண்டும். ஹலலோயா. இது மிக முக்கியம். உத்தமனுக்கு நான் உதவி செய்வேன் என்று அவர் சொல்லல, உத்தமனுக்கு உதவி செய்வது அவருடைய தன்மை. ஹலலூயா. நீங்க உத்தமனா இருந்துட்டா காணும், நீங்க அதுக்காக விண்ணப்பம் பண்ணிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் யார் உங்களை கைவிட்டாலும் தேவன் உங்களோடு இருக்கிறது உண்மை. ஹலலூயா. அவங்களோட படித்தாக்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய வசதி படைத்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம், பராக்கிரமசாலிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்க மட்டும் ஏன்னா இன்னைக்கு எங்களுடைய பார்வையில நாங்க எப்பவுமே நல்லவர்கள் தான் இல்லையா? யாரும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுடைய பார்வையில நாங்க எப்பவுமே நல்லவர்களா தான் இருக்கிறோம் இல்லையா? அப்படியே அதுக்கு மிஞ்சி மனசாட்சி கொஞ்சம் குற்றப்படுத்தினாலும் மனசாட்சியை நாங்க கவுத்து போடுவோம் சில நேரங்களில். ஏனென்றால் எங்களுடைய பெயர் கெட்டு போடும் வெளியில் அப்படின்னு சொல்லி. மனுஷர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றது இங்க காரியம் அல்ல. மனுஷருடைய பார்வைக்கு உத்தமனாக இருக்கலாம், உத்தமியாக இருக்கலாம் இல்லையா? யோசபாத் சொல்லுகிறார், யோசபாத் காரியத்தை அறிந்திருந்தார். யோசபாத்துக்கு ரெண்டு மூன்று உயிர்கண்டங்கள் வந்தது. சேர்க்க சரியில்லை, சேர்க்க சரியில்லை. நீங்க வாட்சி பார்த்தா தெரியும். அவர் சொன்னார்கள், கர்த்தரை பகைக்கிறவளோடு உமக்கு என்ன சகவாசம்? கர்த்தரை பகைக்கிறவளோடு நீ சகவாசம் வச்சபடினால உமக்கு முதல் ஆபத்து வர இருந்தது. ஆனால் உம்முடைய அக்கவுண்ட்ல கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இருந்தபடினாலே, ஆண்டவருடைய பார்வையில நீ சில நல்ல காரியங்களை செய்திருந்தபடினாலே, இப்போ ஆண்டவர் உம்முடைய வாழ்க்கையை எச்சரிக்கிறார். அதுக்கு பிறகு யோசபாத்துக்கு நிறைய புத்தி வந்துட்டது. அதுக்கு பிறகு சொல்லுகிற ஒரு சொல் தான் இது, ஒரு வார்த்தை தான் இது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க யோசிச்சு பாருங்க, இதை விட ஒரு மனுஷனுக்கோ ஒரு மனுஷிக்கோ வாழ்க்கையில என்ன வேணும்? கர்த்தரே என் துணையாக இருப்பார்னு சொல்லி சொன்னால், இதை விட வேற எங்களுக்கு என்ன வேணும்? நல்லா சொல்லுங்க பாப்போம். நாங்க எந்த பிரதேசத்திலும், எந்த தேசத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பிழைத்துக் கொள்ளலாம். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிடும் காலம் ஒன்று வரும், ஆனாலும் என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இயேசு கிறிஸ்து, ஏண்டா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில், விசேஷமா சொல்ல போனால் அவருடைய ஊழிய காலங்களில ரொம்ப நெருக்கடியான காலங்கள் இல்லையா? அவர் சொன்னார், கூலிகள் என்ன, முயல்களுக்கு கூலி இருக்கா, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பொந்து இருக்குது, ஒரு கூடி இருக்குது, அங்கங்க திரும்பி திரும்பி போயிடும். மனுஷகுமாரன் தலை வச்சு படுக்கிறதுக்கு ஒரு சொந்தமா இடம் கூட இல்லை, நிம்மதியா ஒரு இடத்துல படுக்க முடியாது. தாவீதுக்கு ஒரு காலத்துல அப்சலோமால துரத்தப்படும் போதும் சரி, அல்லது சவுலால துரத்தப்படும் போதும் சரி, தாவீதுக்கு கிட்டத்தட்ட இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஒருக்கா கெபியில படுத்திருப்பான், கெபியில படுத்துக்கிறத பார்த்துட்டு யாரா போய் சொல்லிடுவாண்டாக்கா, பிறகு எழும்பி போய் மரத்துல தொங்கி வந்துருப்பான், அல்ல மலையில ஏறுவான், குழியில இறங்குவான். இங்கே அவன் தன்னுடைய இடத்தை எப்பொழுதுமே மாத்திக்கொண்டே இருப்பான், நிம்மதியா இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கும் இருக்குமா இருந்தால் எவ்வளவு விபரீதம். எங்களுடைய தேசத்திலே இதையெல்லாம் அனுபவித்த ஜனங்கள் இருக்கிறார்கள். சொந்த ஊரிலேயே ஒரு இடத்துல நம்பி படுக்க முடியாத சூழ்நிலைகள். நான் எல்லாம் அதனுடைய ஆரம்ப கட்டத்திலே அதை பார்த்திருக்கிறேன். ஆனா நாங்க எங்கட வீட்டுலாம் இருந்தோம், அப்ப என்ன நடக்குமோன்னு தெரியாத ஒழியா நான் எங்கட வீட்டுலாம் இருந்தோம். ஆனால் கடைசி கால யுத்தங்களில் எல்லாம் நாடோடிகளாக எங்களுடைய ஜனங்கள் எவ்வளவு துக்கப்பட்டார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை பாருங்க. ஏன்? உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த வார்த்தை, இந்த உத்தமன் என்றதுல ஒரு கொஞ்சம் விளக்க குறைவுகள் எங்களுக்கு இருக்கலாம். சில வேளையில உத்தமம் என்றது என்ன, நல்லவனோ அல்ல இதை விட அது பரவாயில்லையோ, இவனை விட அவன் உத்தமன் அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கிற காரியமோ எதுவா இருக்கும்? உத்தமம் என்றது என்ன, அல்லது உத்தமன் ஆகிறது எப்படி, அல்லது உத்தமி ஆகிறது எப்படி என்று சொல்லி எங்களுக்கு சில வேளை சில குழப்பங்கள் அல்லது விளக்க பிரச்சனைகள் இருக்கலாம். ரெண்டே ரெண்டு உதாரணம் உங்களோடு கூட நான் ரெண்டு பேரை குறித்து உங்களுக்கு சொல்லி, மூன்றாவதாக அதனுடைய பிரயாசம் என்ன, அதனுடைய பலம் என்ன என்பதையும் சொல்லி நான் இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் இதையெல்லாம் தேவன் வந்து தேவனுடைய தன்மை அப்படித்தான், அவர் மிகவும் அழகாக விளங்கப்படுத்தி அது எதுக்காக, ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார் பிரயோஜனம் உள்ளவைகளை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் அதை கை கொள்ளும்படிக்கு இல்லையா, கற்றுக் கொடுக்கும் போது எதற்காக என்று கூட தேவன் சொல்லி தருகிறார். எதுக்கு? அப்படித்தான் நாங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும், அதை கை கொள்ள முடியும் என்பதற்காக, கையாள வேண்டும் என்பதற்காக. ஏதோ ஒரு பாடத்தை நடத்திவிட்டு அதை விளங்கப்படுத்தாமல் போறதுக்கு தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் சொல்லிக் கொடுக்கிறார் அதனுடைய விபரீதங்கள் என்ன, அதனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன இல்லையா. அந்த உபாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல அவர் சாபத்தை குறித்தும் சொல்லுகிறார். சாபத்தை குறித்து மாத்திரமல்ல ஜீவனை குறித்தும் அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொன்னார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன். உங்களுடைய நீங்களே தேடிக்கொள்ளுங்க. ஜீவனையும் மரணம், நாலு காரியம், ரெண்டு காரியம் இல்லை நாலு காரியம், ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம், எது முக்கியம் சொல்லுங்க பாப் நாள்ல. ஆசீர்வாதம் வந்து ஆட்சித்து போனா என்ன பிரயோசனம், ஜீவன் இல்லையா. வாக்கு தத்துவத்தினுடைய அடிப்படை என்ன, நித்திய ஜீவன் சரியா. அநேகம் பேர் ஆசீர்வாதம் கேட்கிறார், எந்த ஆசீர்வாதம், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், அது உலகத்தோட முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நாலு காரியத்தில் ஜீவன் தான் முக்கியம். ஆசீர்வாதம் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு ஜீவன் வேணும். அதையே நித்திய ஜீவனாய் தேவன் தருவாராயிருந்தால் அதுவே பெரிய ஆசீர்வாதம். ஹலலூயா. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க நோய் நொடி இல்லாமல் இருப்பது, இது 20 வயசுக்கு கீழே ஒருதருக்கும் தெரியாது இந்த பழமொழி. ஏன்னா அவங்க எல்லாம் ஃபிட்டா இருக்கிறாங்க. ஒரு 40க்கு மேல துவங்கிக்கலாம் தெரியும், மூட்டுக்கு மூடு நோது. முந்தையெல்லாம் இந்த சின்ன பிடிங்க இப்பெல்லாம் வெளியில ஒரு விடலை பருவக்குரு ஒரு ஒரு மீன் கூட்டம் மாதிரி வெளியில வந்தாங்க. வெளியில வந்து கச்சமச்சா கச்சமச்சான்னு அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் நாங்களும் இருந்தோம் இல்லையா. அந்த வயசுல எல்லாம் மத்தியானத்துல நித்திர உகழ்றாக்களை பார்த்தா எரிச்சல் எரிச்சலா வரும் எனக்கு எல்லாம். மத்தியானத்துல எல்லாம் படுப்பான மனுஷன் அப்படின்னு சொல்லி அந்த வயசு வரைக்கும் தெரியும், ஒரு அரை மணித்தாலும் படுக்க விட்டா நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி. எதுக்கு? சரீரத்துல ஓட்டத்திலே களைத்து போகிறோம். சரீரமும் சில வழியில் அதுக்கு ஏதுவாக விட்டு கொடுக்குது இல்லை எங்களை. உத்தமம் என்பது அப்படித்தான், உத்தமம் என்பது ஒரு கட்டத்தில் நல்லா இருக்கும், வைராக்கியமா இருக்கும், ஆனால் நாளடைவில் அதை பாதிக்க பண்ணலாம் அல்லது பாதிப்படையக்கூடிய ஒரு காரியம்தான் இல்லையா. அதனாலே ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிற ரெண்டு முக்கியமான அடிப்படை காரணங்கள் காரியங்கள் இந்த உத்தமத்தை குறித்து நாங்கள் கவனிக்க வேண்டியது. பாருங்க சங்கீத புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. சங்கீத புஸ்தகம் 18வது அதிகாரம் 23வது வசனம்.
அவர் முன்பாக நான் மௌனம் உண்டாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன்.
பாருங்க அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்தைக்கு என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். ஹலலூயா. இதே இதை இப்ப நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அங்க இன்னொரு மனிதனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படும். சொல்ல வாசிங்க.
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
ஹல்லேலூயா. கவனிங்க இந்த வசனத்தை. ஒரு மனுஷன் உத்தமனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அல்லது ஒரு மனுஷி உத்தமியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் வந்து கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். எங்களை எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிலை நிறுத்திக் கொள்ள தெரிய வேண்டும். இப்பொழுது நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பாக நிலை நிறுத்தி இருக்கிறீர்கள். சபை கூடுதல் கூட கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிலை நிறுத்துதல் இல்லையா? ஆண்டவருக்கு முன்பாக யார் நிற்க முடியாது தெரியுமா? பாவிகள் இல்லையா? எந்த பாவிகள் அப்படி பார்த்தா எல்லாருமே பாவிகள் தான். எந்த பாவிகள்? பாவத்தை விட்டு விலக விரும்பாத பாவிகள். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. சில பேர் நிர்பந்தங்களினாலே பாவம் செய்கிறவர்கள் உண்டு, கவலையின பிழையினாலே பாவம் செய்கிறவர்கள் உண்டு, அறியாமையில் செய்கிற பாவங்களும் உண்டு. ஆனால் தெரிந்தே செய்கிற பாவிகள் தேவனுடைய சமூகத்தில் நிலை நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுகிறதுக்கோ அல்லது அதை கையாளுகிறதுக்கோ விருப்பம் இல்லை. சபை கூடுதலுக்கு வராத ஆட்களும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தேவன் சபையிலே எழுந்தருளி இருக்கிறார். பிரசங்கம்தான் பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அங்கே ஜெபிக்கப்படுகிற ஒரு ஜெபமோ, வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதமோ, அல்லது பாடப்படுகிற ஒரு பாடலோ மனுஷனோடு இடைப்படும். கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அதை இங்க சொல்றார். ஆபிரகாமுக்கு 99 வயசுள்ள ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஆண்டவர் டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கிறார் என்றா நீங்க கவனிங்க. இருக்கா சின்ன பிள்ளைய கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்றார். 99 வயசுல வச்சு சொல்றார். முதல்ல ஊரங்கிற தேசத்திலிருந்து வரைக்கும் சொல்ல இல்ல, இப்ப சொல்றார். 99 வயசுல வச்சு சொல்றார். அது எப்படி சொல்றார்? அது நீங்க எப்பவுமே கவனிக்கணும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்குது. அதை குறித்து வேற ஒரு நாளைக்கு அல்ல வேற யாரும் தியானம் செய்தா நல்லது. அவர் எப்படி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்றதை தயவு செய்து நீங்க கவனிங்க இல்லையா? சில இடங்கள்ல ஆண்டவர் வந்து தன்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். ஏன்னா நீங்க என்னோட கலைக்கும் போது அல்லது என்னோட பழகும் போது நீங்கள் அதை கவனித்து அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணும் என்றதை அவர் எதிர்பார்க்கிறார். இப்ப அவர் சொல்றார், ஆபிரகாமுக்கு தரிசனமா இதை வாசிங்க சிஸ்டர். இருக்கா?
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எத்தனை பேர் ஆபிரகாம் மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் வயதிலே முதிர்ந்தவர்களா இருக்கலாம், ஆனால் தேவ ஆலோசனை உங்கள் எல்லாருக்கும் சேர்த்துத்தான். எதுக்கு இங்கே அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார்? கொஞ்சம் யோசிங்க. எதுக்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆபிரகாமிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த காரியத்துக்கு பிறகு இப்ப ஆண்டவர் இவரை சந்திக்கிறார்? எதுக்காக ஆண்டவர் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுகிறார்? ஆபிரகாம் ஜெர்மனுக்கு போன விசா கேப்ளை பண்ணி இருந்தவரா? ஆபிரகாம திடப்படுத்துறதுக்கு அங்கே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இல்லையா? நான் உன்னை பெரிய சந்ததியா ஆசீர்வதிப்பேன் இல்லையா? உனக்கு சாராளுக்கும் ஒரு மகன் பிறப்பான், அவன் மீது என்னுடைய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் எல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்ப இடையில என்ன நடந்தது? காலங்கள் போக 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 அந்த வாக்கு தத்துவத்தின் மேலே ஒரு சந்தேகம் வந்து விட்டது. பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு இது நடக்காதே முடிவு இருந்தாச்சு. அதனுடைய விளைவுதான் ஆகார் இஸ்மவேல். இப்ப ஆண்டவர் அதுக்கு பிறகுதான் வந்து சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் கையால் ஆகாதவன் அல்ல. எல்லாம் விளங்கிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் தாமதிக்கிறதுக்கு காரணம் அவர் கையால் ஆகாதவர் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கும் கூட. ஹல்லேலூயா, அது நிறைவேறாததுக்கு காரணம் என்னுடைய உத்தமத்தில் இருக்கிற பலவீனம். ஹலலூயா. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஹலலூயா சொல்லுங்க பாப்போம். ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம் ஹலலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக அது நீதியும் பரிசுத்தவுமா இருக்குன்னு நான் சொல்றேன். ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை விசுவாசிக்க கூடாதபடிக்கு நான் பலவீனமாயிருக்கிறேன், என்னுடைய உத்தமத்திலே குறை இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் 75 வயசுல சொன்னதையும் 99 வயசுலையும் நடத்தி காட்ட எனக்கு திராணி இருக்கிறது. ஹலலூயா. வாக்கு தத்துவத்தை குறித்து யாரும் அசதியா இருக்காதீங்க. ஆரம்பத்தில் எடுக்கும்போது வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. காலப்போக்கில் அங்கே ஒரு மூலையில போட்டு இருந்துடுறோம். ஆனா ஆண்டவர் அதை குறித்து வைராக்கியம் உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். நான் சொல்றேன், அவர் சொல்ற உற்பவ கால திட்டத்திலே நான் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு அங்க ஒரு குமாரன் இருப்பான். ஏன் உற்பவ கால திட்டம்? அது வரைக்கும் இவர் அதுல முழுமை அடைய வேண்டும். உத்தமனாக ஆபிரகாமுடைய தன்மைகள் முழுமை அடைய வேண்டும். சாரால் சொல்லி இருக்கலாம், ஆனா ஆபிரகாம் சொல்லி இருக்க வேண்டும். என்ன? இல்ல இல்ல, ஆண்டவர் சொன்னா அவர் செய்வார் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஏண்டா, சாராளுடைய ஆண்டவர் பேசினார், ஆபிரகாமுடைய பேசினார், பேசினார் தான் சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் தான் அதை கேட்டு இருக்கிறேன். எனக்கு தான் அவர் சொன்னார், எனக்கு தான் வாக்கு தத்துவம் கொடுத்தார். ஆக நல்லா கவனிங்க, வாழ்க்கையில மனுஷர்கள் வந்து உத்தம இருதயத்தோட இருக்கிறதுக்கு அதான் ஆண்டவர் சொன்னார். பார்த்தா சரி, நீ என் கண்ணுக்கு மரபா போட்டீண்டா, நீ உன்னுடைய உத்தமத்துல உன்னால வாழ முடியாது. ஆதாம் பாவம் செய்த போது என்ன நடந்தது? தேவனுடைய சமூகத்துக்கு விலகி ஓடினான் என்று சொல்லி இருக்குது. அவனால பார்க்க ஃபேஸ் பண்ண முடியல, தேவனுடைய சமூகத்தை ஃபேஸ் பண்ண முடியல. இன்னைக்கு அநேக சபைக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். அன்றைக்கு இருந்த அந்த மகா பலனோட தேவன் இன்றைக்கு இருப்பாரான்னு ரொம்ப மோசமா இருக்கும். அப்படி இருந்துமே அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். சபையில வந்து அந்த வார்த்தையை கூட ஃபேஸ் பண்ண முடியல, அந்த அபிஷேகத்தை ஃபேஸ் பண்ண முடியல. ஆராதனையில உலாவி வருகிற தேவனுடைய அந்த அனுக்கிரகத்தை எதிர்நோக்க முடியல. எதனால தெரியுமா? உத்தமத்தில பலகீனம். அநேகம் பேருக்கு அந்த உத்தம தன்மையிலே வாழணும்ன்ற விருப்பமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த ஒரு வசனம் காணும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்நாளில் நான் உத்தமமா இருக்க வேண்டும் என்ற அந்த அவசியத்துக்கு வேற எந்த காரணமே எனக்கு தேவையில்லை. வேற அது கிடைக்கும் இது கிடைக்கும் எல்லாம் சொல்ல தேவையில்லை. மோசே சொன்னார், நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்க போக தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேசம் எங்களுக்கு தேவையில்லை இல்லையா? பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருந்தாலும் நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எனக்கு அது தேவையில்லை. ஆண்டவரே, நாங்க பழையபடி அடிமையாக வேண்டாம், இருந்துட்டு போயிடும். அதுதானே உண்மை? அதுதானே உண்மை? ஆண்டவருங்களோடு கூட வரையிலன்னு சொல்லிச்சுனால் அதுக்கு பிறகு என்ன வாழ்க்கை? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருக்கா அவர் இருக்கிறதுனாலதான் எல்லாமே. வியாதி வந்தாலும் அந்த வியாதியை மாத்துகிறவர் ஆண்டவர் தானே. எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்புல இருந்து எங்களை மீட்டு கொடுக்கிறவரும் ஆண்டவர் தானே. அப்படியே விட்டுறாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. அல்ல, எந்த நம்பிக்கையில நாங்க ஜெபிக்கிறோம்? அவர் கேட்டு எனக்கு அவர் விடுதலை கொடுப்பார், என்னை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறபடினாலதானே நான் ஜெபிக்கிறேன். அது அவருக்கு முடியாத காரியமா தான் நான் ஜெபிக்க மாட்டேன் இல்லையா? அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. தாவீது சொன்னார், நான் உமக்கு முன்பாக இருக்கிறபடினாலதான் எனக்குள்ள இருக்கிற துர்க்குணத்தை நான் எடுத்து போட முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னு சொன்னா, ஒரு கணம் நீங்க அவருடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்பீங்களான்னு சொல்லி சொன்னால், பாவத்தினுடைய சிந்தனைகள், பாவம் செய்ய ஏவுகிற சிந்தனைகள் சுத்தி கொண்டே இருக்குது. ஒரே ஒரு முறை அவர் யுத்தத்துக்கு போகல, வீட்டில் இருந்துட்டார், ரெஸ்ட் எடுத்துட்டார். அதனுடைய விளைவை பார்த்தீங்க. ராஜாக்களுக்குரிய கடமை யுத்தத்துக்கு போறது. யாரையும் அனுப்பிட்டு அவர் வீட்டில் இருந்தாருன்னு சொல்லிச்சுன்னா அதனுடைய விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தேவ சமூகத்துக்கு போகாம இருக்கிற நாட்கள் அல்லது தேவனை தேடாத நாட்கள் எல்லாமே வீணான நாட்கள். இன்னும் சொல்ல போனா அழிவையும் கூடவே கொண்டு வருகிற நாட்கள். அது ஒரு விதை மாதிரி, உடனடியா அதனுடைய காரியங்கள் தெரியாது, கால போக்கில ஒன்று முளைக்கும் இல்லையா. எங்க வீட்டில் இந்த வைஃப் வந்து சில இதாவது வைப்பாங்க, முதல்ல வச்சுட்டு மறந்துடுவிடும், அந்த மண்ணில் போட்ட விதை என்னன்னு தெரியாது. எல்லாம் வளரும் போது பச்சை பச்சையா தான் வெளியில வரும், கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும், எல்லாம் பாக்குறதுக்கு முதல்ல ஒரே மாதிரி தான் இருக்கும், என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறது. கொஞ்ச நாள் போய் அது வளர்ந்து அதுக்குரிய ஒரு ஷேப் வந்தா அப்புறம்தான் தெரியும் அது என்ன விதைன்னு சொல்லி. அது மிளகா கண்டா இருந்தாலும் சரி, டொமாட்டோ இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, ஆரம்பத்துல சின்னதா இருக்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வளர்ந்து ஓரளவுக்கு அது பூ பூக்க தெரியும், அப்ப தெரியும் ஓரளவுக்கு, அப்புறம் கனியில எப்படியோ தெரியும். அதே மாதிரி நாங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகும்போது எங்களுக்கு தெரியல அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி, அல்ல அதனுடைய பாதிப்பு எவ்வளவுன்னு எங்களுக்கு ஒரு நாளும் தெரிஞ்சதில்லை. அதனுடைய வினை வளர்ந்து ஒரு நாளைக்கு விஸ்வரூபம் எடுத்து பெரிய ஒரு மரம் மாதிரி வந்து என்னுடையதும் உங்களுடையதும் வாழ்க்கையிலே நடுவுல நிற்கும் போதுதான் தெரியும் இது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி, இது எப்ப போட்ட விதை என்று சொல்லி அப்பதான் நாங்க யோசிக்கணும். நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. ஆண்டவர் எங்களை அப்படியே எங்களுடைய மூடத்தனத்திலேயோ மதியீனத்திலேயோ பலகீனத்திலேயோ அப்படியே செத்து போங்கன்னு சொல்லி விடுகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லையா, ரொம்ப இறுக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் இல்லையா. வேத சொல்லு கர்த்தர் கர்த்தர் ரெண்டு தடவை சொல்லப்படுது, கர்த்தர் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவன். ஹலலூயா. இன்றைக்கு அவருடைய குணம் மாறிட்டுதா? இல்ல. மனுஷருடைய குணம் மாறலாம், வாலிபத்தில் இருந்த குணங்கள் மாறி வயசுக்கு வயசு வித்தியாசப்படலாம், ஆனா கர்த்தர் நான் மாறாதவர். வேதம் அப்படித்தான் சொல்லு, வேதத்தில் அப்படித்தான் ஆண்டவர் சொல்ற, நான் மாறாதவர். இதுக்கு பிறகு நாங்கள் அதை குறித்து எந்தவித வாக்குவாதமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாறாத ஒரு கர்த்தர் எங்களுக்காக மனதுருகிறார், மண்ணான மனுஷனை அவர் நினைவு கூறுகிறார், எங்களுடைய பலகீனங்களை அவர் குறையாக பார்க்காமல் ஆலோசனை கர்த்தராக கூடவே வருகிறார். வந்துதான் சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அதுக்கு பிறகு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு இருப்பாயானால் மாத்திரம்தான் நீ உத்தமனாக முடியும். அதைத்தான் தாவீது சொல்றார், நான் உமக்கு முன்பாக இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். நானே எனக்கு விரோதமாய் போராடுறதுக்கு எப்ப முடியும் தெரியுமா? நான் தேவனுக்கு முன்பாக இருக்கும் போதுதான். ஹலலோயா ஹலலோயா. நாங்கள்லாம் தேவதூதர்கள் இல்லைங்க ஐயா, ஆனாலும் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். அவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹலலூயா. நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனர்கள் தான், ஆனாலும் தேவனுடைய பலம் தேவனுடைய ஒத்தாசை எங்களை நோக்கி என்றைக்கும் வந்து கொண்டுதான் இருக்குது. ஆனா நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவர் கொடுக்கிற பலத்தில் அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமானது இல்லையா. அவர் எங்களை பலப்படுத்தும் போது அந்த பலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதை வாங்கி வாங்கி வச்சுட்டு என்ன பலப்படுத்தாத மாதிரி பலகீனமா இருக்கிறது இல்லை. அவர் எதுக்கு தாரார், அவர் எதுக்கு பேசுறார், அவர் எதுக்கு எலியாக்கு செய்த மாதிரி எதுக்கு அப்பவும் தண்ணியும் கொடுக்கிறார், சாப்பிட்டுட்டு தொண்டருக்கும் உண்டகலைன்னு சொல்லி படுத்திருக்கவா? ஓடுறதுக்கு, அந்த பலத்தில் ஓடு, இரவும் பகலும் ஓடு. 40 நாள் ஓடினானா? இப்படி ஒரு மரத்தனை நான் கேள்விப்பட்டதே இல்லை. 40 நாள் இரவும் பகலும் ஓடக்கூடிய ஒரு ஓட்டம். ஆக என்னையும் உங்களையும் அவர் பலப்படுத்துகிறார் என்று சொல்லி சொன்னால், நானும் நீங்களும் அவர் நினைத்த இடத்திற்கு அல்லது அவர் நினைத்த காரியத்தை செய்யும்படிக்குத்தான் நாங்கள் ஓட வேண்டும். அதுக்காகத்தான் அவர் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிறார். ஆக தேவனுக்கு முன்பாக இருந்து நான் உத்தமனாகும் போது அங்கு என்ன நடக்கு தெரியுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் அவரை உத்தமனாக காணும் போது அங்கே அவருடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறது. ஹலலூயா. பாருங்க, நீங்க நல்லா வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க, எத்தனை வாக்கு தத்துவங்கள் உங்களுக்கு நிறைவேறி இருக்கு, அல்ல எத்தனை வாக்கு தத்துவங்கள் இன்னும் நிறைவேறும் படிக்கு காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. காத்து கொண்டிருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களுக்காய் கர்த்தரை சோதரிங்க. ஏனென்று சொல்லிச்சுன்னால், வார்த்தையினால் என்று சொன்னதை கரங்களினாலே என்று நிறைவேற்றின தேவன் இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில் அதெல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்கு தயாரா இருக்கிறார். என்ன எங்களுக்குள்ள இருக்கிற அந்த குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வோம் இல்லையா? எங்களுக்குள்ள இருக்கிற அந்த உத்தமத்தினுடைய பலகீனம் என்னன்னு சொல்லி பார்த்து அதை தேவனுக்கு முன்பாக நாங்கள் கொஞ்சம் சரி செய்து கொள்வோம். அப்ப அது தண்டபாட்டில் நடக்கும். என்னண்டா வாக்கு தத்துவம் அவருடையது, அது மாறாதது. அவர் சொன்னார், நான் சொன்ன வார்த்தை நான் சொன்னபடியே போய் செய்து அதுக்கு பிறகு என்னிடம் திரும்பி வரும்னு சொல்றார். அப்ப அது வரைக்கும் அது என்னுடைய வாழ்க்கையிலே தான் சுற்றி திரியுது. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க, என்னுடைய வாழ்க்கையில அது என்ன சுற்றி திரியுது, நான் இன்னும் அதுக்கு தயாராக இல்லை. வழங்கிக் கொள்ளுங்க, நான் இன்னும் தயாராக. நீங்க யோசிச்சு பாருங்க, எபிரேயர்ல உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறேன், தசமபாகம் கொடுத்த வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். அந்த வசனத்துல அந்த எபிரேய ஆக்கினோன், அது யாரா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், வேற யாரா இருக்கட்டும், அவர் சொல்றார், ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். அப்படி அவன் ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்க லேவி எங்க இருந்தானாம், இடுப்புல இருந்தானாம். சோ இப்ப நீங்க யோசிங்க, ஆபிரகாம் தசமபாகம் செலுத்திக்க அப்ப இஸ்மவேலும் பிறக்கல, ஒன்னும் பிறக்க இல்ல. ஆக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இடுப்புல இருந்திருக்கு. விளங்கிக்கொள்ளுங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட லேவியினுடைய முற்பாட்டனாகிய ஈசாக்கு இருந்திருக்கிறான், ஆனா அவன் வரையில்ல. ஏனென்றால் ஆபிரகாமனுடைய உத்தமம் பரிபூர்ணமாக இல்லைங்க. அதனால ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார், நீ மற்றவங்களோட சொல்லாம் கேட்டுக்கொண்டு காரியத்தை செய்து கொண்டு செய்தி என்ன, இஸ்மவேல் தான் வரும், அது வரும், அங்கேயும் பிள்ளை பிறந்தது. ஆனா அவன் ஆசீர்வாதத்துக்கோ உடன்படிக்கைக்கோ பாத்திரனா இருக்கிறவனா இருக்க மாட்டான், அல்லது வாக்கு தத்துவத்தின் புத்திரனா இருக்க மாட்டான். அவன் என்னவா இருப்பான், சத்தமா சொல்லுங்க, பைபிள் எழுதிக்கிறான், பயப்படாதீங்க, துஷ்ட மனுஷனா இருப்பான். பிள்ளைய பெத்து போட்டு அதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறது விட பிள்ளைகள் வந்து சுதந்திரம் என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. சுதந்திரம் என்றா என்ன, ஃப்ரீடம். பிள்ளைகள் இருக்கிறதுனால தாய் தகப்பனுக்கு சுதந்திரம். அப்பா அப்படின்னு அப்படி சொல்லித்தான் அன்றைக்கு ஒரு நாள் யாரை பெற்றது, நோவா என்று சொல்லி ஒரு ஆளை பெற்று இவன் நம்மை தேற்றுவான் அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த மாதிரி இந்த காலங்களிலாம் அப்படிலாம் சொல்லி பேர் வைக்க முடியுமோ எனக்கு தெரியாது, இல்ல பிள்ளைகள் எப்படி இருக்கு போன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. சரியா, அதை நான் ஆழமா அதுக்குள்ள போக விரும்பவில்லை. சரி, இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சுனால், அப்ப ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்துக்குரிய அந்த கருவானது ஆபிரகாமின் இடுப்புல இருந்திருக்கு. ஹல்லேலூயா. அது நிறைவேறாம போனதுக்கு காரணம் வேற, அதுக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஹல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் அவரால முடியும் இல்லையா, அவர் அதையெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதை தடை பண்றது நாங்க தான். என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வருவிக்கிறதுக்கு தேவனுக்கு மகா பிரியம். அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா எப்படியோ அது நடக்கத்தான் வேணும், ஆனால் அதை வராதபடிக்கு, அதை எங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொள்ள முடியாதபடிக்கு தடை செய்கிறவர் யாருமே இல்லை. எங்களுக்கு எதிரி நாங்களே தான் திரவழையில. ஏனென்றால் எங்களுடைய பலகீனங்கள், எங்களுடைய அவிசுவாசங்கள் விளங்கிக்கொள்ளுங்க, 40 வருஷம் வனாந்திரத்தை சுத்தினதுக்கு ஒரே காரணம் அவிசுவாசம். வாசி பாருங்க வேதத்தை, நான் என்னுடைய கற்பனை அல்ல, நான் சொன்னதை நீங்க விசுவாசிக்க இல்லை, அதனால நீங்க 40 நாளுக்கு பதிலாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வருஷப்படி சுத்துவீங்கன்றார். சொன்னதை விசுவாசம், இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையாண்டு யோசிப்பீங்க. உண்மைதான். இரண்டாவது காரியம் வாசிங்க என்னோடு கூட, சங்கீதம் 119:1.
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்.
ஹல்லேலூயா. வாசிங்க என்ன இருக்கா,
கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்.
ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகத்திலே உத்தமர்கள் என்று பேரெடுத்த ஆக்கள் நிறைய பேர் இருக்கலாம் இல்லையா. டக்குன்னு நாங்க ஒரு முடிவுக்கு வந்துருவோம், அதான் அவர் தான் சொல்லுவார், சும்மா பாடிக்கு சொல்லுவாங்க அந்த வருஷம் ஒரு நாணயசன் சொல்லி மற்றவர்கள் எப்படி நாணயசன் பாடின்னு சொன்னதை நீங்க சிரிக்கணும் பண்றதுக்காக இல்ல, விளங்கிக் கொள்ளுங்க, எப்படி நாணயசன் இல்ல, அவர் காசு வாங்கிட்டு செய்துருவார் அப்படின்னு சொல்லி செய்து கொடுத்துருவார். இன்னொருத்தர் சொன்ன, இவர் அவரோட நல்லவர் சொன்னார் மற்றவரை பார்த்து, அவர் எப்படின்னு அவர் செய்து கொடுக்காம காசு வாங்க மாட்டாருன்னு சொல்லி. இப்ப நான் சொல்றது லஞ்சத்தை பற்றி சொல்றேன், நீங்க வேறையா நினைச்சிடாதீங்க. அப்ப உலகத்தின் பார்வையில சில விஷயங்கள் இப்படி இருக்குது. உத்தமன் என்றா இப்படி ஒரு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்குது. இப்படி செய்தா உத்தமன், நல்ல மனுஷன், அந்த மனுஷன் நல்ல மனுஷன், இந்த மனுஷன் நல்ல மனுஷி அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் எங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிக தெளிவான சாட்சி என்ன தெரியுமா? வேதத்தின் கர்த்தருடைய வேதத்தை முடியும். எங்க இடையில இருந்து துவங்க இல்லாது, அது எப்படி துவங்குது? வேற ஏதாவது ஒரு வேதத்தை படிச்சுட்டு அதன்படி நான் நடக்கிறேன் யாரும் சொல்லிடுவாங்கன்றதுக்காக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக. அப்ப உத்தமமா மாத்திரம் இருக்கிறது மாத்திரம் பத்தாது, அது கர்த்தருடைய வேதத்தில் நடந்தா தான் அதுவும் பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா உலகத்தில் சில உத்தமர்கள் தெரிகிறார்கள், நடக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க பாப்போம். நற்குணசாலியா கணவர் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட சில பேர் இருக்கிறாங்க வெளிப்பார்வைக்கு. ஆனா அவர்களுடைய சிந்தனை எப்படின்னு தெரியாது, அவருடைய இருதயத்தினுடைய ஆழங்களில் இருக்கிற யோசனைகள் என்னன்னு தெரியாது. அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். ஏண்டா வேதத்தை இருதயத்தில் இருத்தி வச்சா அவன் பாவம் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுது. பாவம் செய்யறதுக்கு அவர் இடம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுது. அபிமேலேக்கு சொன்னான், சுத்தமான கைகளோடு இதை செய்தேன், சாரால கூட்டி வந்தது என்னுடைய தவறு இல்ல, அதுல எந்தவித பிழையும் இல்ல, உத்தம இருதயத்தோடு இதை செய்தேன்னு சொல்லி தேவனிட்ட அவன் மன்றாடி கேட்கிறான். நீ செத்தாய். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ கூட்டிக்கணும் இந்த ஸ்திரீ நிமித்த நீ செத்தாயன்னுட்டான். செத்தாய் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அவன் பயந்து போனான். அவன் சொன்ன இதுல எங்க பிழை நடந்தேன்னு அவனுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொன்னார், எனக்கு தெரியும் நீ உத்தமனா இருக்கிறபடினால நான் உன்னை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்தான். ஆண்டவர் தடுக்கிறார். பாருங்க, உத்தமனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? பாவம் செய்யாதபடிக்கு உத்தமனை தடுக்கிறார். இது ஒரு பெரிய கிருபை. நல்லா யோசிப்பாருங்க, இது ஒரு பெரிய கிருபை. பாவம் செய்யாதபடிக்கு தடுக்கிற தேவனுடைய அந்த இரக்கம் ஒரு மகா பெரிய கிருபை. இது யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் உத்தமனா இருக்கிறவனுக்கு தான். அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். என்ற அவர்கள் பாவம் செய்ய தேவன் விடவே மாட்டார். அவர்களை அவர்களை சுற்றி வேலி அடைக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி ஒரு அக்னி முதலாய நின்றுவார். அவருடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அவர் கிளியர் பண்ணி கொள்கிறார். பாருங்க, ஒரு மனுஷனை பாருங்க. அதிலே யோவான் 1:45 கொஞ்சம் வசனங்களை வாசிப்போம். யோவான் 1:45 வாசிங்க.
பின்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஷ்டவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்ன எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஷ்டவேலன் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதான வேலை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்க நேரிடுகிறது. நாத்தான்வேல் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவினாலே இப்படி ஒரு சாட்சியே இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைக்குது. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவருடைய டிட்டில் என்ன? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இஸ்ரவேலர்கள் நிறைய பேர் இருந்தார்கள், சில வேளையில உத்தம இஸ்ரவேலர்களும் இருந்திருக்கலாம். இவர் ஒரு ஆளத்தான் ஆண்டவர் சந்திச்ச ஆக்கள் சொல்றார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இவர் வேத வசனங்களை ஆராய்கிற ஒரு மனுஷன். அதனாலதான் பிலிப்பு போய் அவரை சொல்ல என்ன சொல்றார் அவரை? 45 வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே தூரானாகிய இயேசுவே என்றான்.
பாருங்க, நியாய பிரமாணத்தில் இருக்கிறத வாசி எழுதியிருக்கிறது, இவருக்கு நியாய பிரமாணம் தெரிஞ்சிருந்தா தான் அதை பற்றி பேசுகிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். நியாய பிரமாணம் தெரியாதவர்களோட போய் நீங்க கதைச்சு அவரை நம்ப பண்ண முடியாது இல்லையா. நியாய பிரமாணத்தை ஆராய்ந்து அதனுடைய உண்மைகளை தெரிந்து கொண்டு அதனுடைய எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு மனுஷனாகிய இந்த நாத்தான் வேலிடத்திலே பிலிப்புன்னு சொல்றான், நாங்கெல்லாம் வாசித்தவே நியாய பிரமாணம், அதிலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் இவரை பற்றி தான் எழுதியிருக்கிறது. இவர் தான் யார் என்று சொல்லி சொன்னால் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றார். ஆனா நாத்தான் வேலுக்குள்ள இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி இந்த கபடில்லாத ஆளுன்னு ஒன்று தெரியுது. எங்கேன்னு சொல்லி சொன்னால் இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. என்ன தெரியுமா, நாசரேத்திலிருந்து எந்த நன்மையும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி. இது ஒரு பேச்சு வழக்கமா இருந்து பரம்பரை பரம்பரையா அப்படியே வந்துட்டுது. இவரும் அதை ஆராய்ச்சி பண்ணி யோசிக்கல, இவரும் ஜனங்களை போலவே அதை ஏற்றுக்கொண்டதுனால அப்பதான் இவர் கேள்வி இருக்கிறார், நாசரூத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோன்றார். ஏன்னா அங்கே ஒரு பேச்சு வழக்கம் இருந்தது இஸ்ரவேல்ல, நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் வர்றதில்லப்பா. யாழ்ப்பாண தமிழர்களுக்கு தெரியும், நான் முடிக்காம சொல்றேன், நீங்களே முடிச்சுக்கொள்ளுங்க. எத்தூருக்கு போனாலும் டேஷ் போகாதே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஊர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஊர்ல நான் எல்லாம் போய் இருந்து வந்திருக்கிறேன். அந்த ஊர்ல என்ன கெட்டதுன்னு எனக்கு இன்னும் தெரியல சரியா. கோயில் இல்லாத ஊர்ல கூடியிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா, பக்தி இல்லாத ஜனங்க மத்தியில போய் வாசம் பண்ணிடாதங்கப்பா, அதுக்காக தான் சொன்னாங்க. அதுக்காக ஏதாவது கோயில கட்ட ஒன்றும் இல்ல, அந்த ஊர்லயும் கோயில் எல்லாம் இருந்தது. அப்ப பக்தி உள்ளவங்க அங்கேயும் இருக்கிறாங்க. ஏன் அந்த குரு ஊரை குறிச்சு அப்படி சும்மா சொல்லணுமன்றதுக்காக அப்படி ஒரு ரைமிங்குக்காக சொன்னாங்களோ தெரியல. எத்தூருக்கு போனாலும் இந்தியாலேயும் அந்த அதே பேர்ல ஒரு ஊர் இருக்கு, ஆனா அங்க போனா தான் எல்லாம் முறிவுகளுக்கு கட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க சரியா. அப்ப இப்ப அவருக்கு முழங்கிட்டு சரி. அப்ப சில வழக்கங்கள் காரணமே இல்லாம வழக்கம் சொல்லுவாங்க, சில ஊர்களை பற்றி கெட்ட பேர் சொல்லுவாங்க, நாங்களும் அறியாம அதை அப்படியே நம்பிடுவோம் சில வழி. அந்த மாதிரி தான் இவர் நாத்தாம்பேலுக்கு வந்து சில விஷயங்களை குறித்து அவர் ஆராய்ச்சி பண்ணல, வேதத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணார், எதுக்கு ஊரை குறித்து அவங்க அப்படி சொல்லல. ஆனால் இயேசுவை வந்து பார்த்தோன்ன இயேசு உடனே சொல்றார், உடனே அவர் ஒரு டீட்டில் ஒன்று கொடுக்கிறார். இவர் பார்க்கிறார், இவர் எனக்கு இப்பத்தானே தெரியும், இப்பத்தானே அவர் என்ன பார்க்கிறார். அதான் அவருடைய கேள்வியை பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர். சும்மா பைபிள்ல சில வழியில ஏதோ சம்பந்தம் இல்லாம எழுதியிருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது எங்களுடைய கண்ணோக்கத்தில் இருக்கிற பிழை. இவத்த கேள்வி என்ன, என்னை நீர் எப்படி அறிவீர். ஓகே, நின்று என்ன தெரியும், பிலிப் என்ன பற்றி உமக்கு ஏதாவது சொன்னானா, எதனால உமக்கு என்ன தெரியும். ஏன்னா என்னை பற்றி அவர் சாட்சி கொடுக்கிறாரு, முதல் தரம் சந்திக்கும் போது என்னை குறித்து அவர் ஒரு சாட்சி சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி எழும்பும், என்னை குறித்து இவருக்கு யார் சொன்னது, அல்ல இவருக்கு எப்படி தெரியும். அவர் என்ன சொல்றார், அவர் ஒரு மொட்டையானவர் பதில் சொல்ற மாதிரி இருக்குது பார்த்தா. அவர் என்ன சொல்றார் வாசிங்க, அதை 48.
அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார்.
நாத்தான்வேலுக்கு கிடுகிடுண்டு ஆயிடுச்சு, நாத்தான்வேலுக்கு கிடுகிடுண்டு ஆயிடுச்சு. இப்ப நாத்தான்வேல் அத்திமரத்துக்கு என்ன செய்தார் அதை குறித்து நீங்க யாரும் தீவிரமா யோசிக்காதீங்க. அது பாவமா இருந்தால் அவர் அப்படி சாட்சி கொடுக்க மாட்டார் சரியா. எங்கட ஊர்ல பனைமரத்துக்கு கிளை இருந்தா என்ன செய்வாங்க, மாமரத்துக்கு கிளை இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் சரியா. அப்ப அத்திமரத்தின் கீழே இருந்தேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து இயேசு என்ன சொல்ல நினைக்கிறார், உத்தமனா இருக்கும்போது தேவன் உங்களுடைய எல்லா நடவடிக்கைகளையும் அறிந்திருக்கிறார். ஆகார் சொன்னால், நான் வனாந்தரத்தில் கத்தி அலைஞ்சி கூக்குரலிடும் போது என்னை கண்டாருன்னு சொல்லி, அது அவளுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் நாத்தான்வேல் அத்திமரத்தின் கீழ் இருக்கிறதையும் தேவன் காண்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியும் தேவனுக்கு மறைவாக இல்லை. அவன் சிலவளை பெருமூச்சு விட்டு கொண்டு இருந்தானோ, இஸ்ரவேலின் ரட்சிப்பு எப்ப வரப்போகுதுன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தானோ எனக்கு தெரியாது, வேதத்தில் எழுதப்படையில. ஆனால் தேவ இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், பிலிப்பு உன்னை கூட்டிக்கொண்டு வாரதுக்கு முதல்லேயே நான் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, உத்தமமாய் நடக்கிற மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஏன் தெரியுமா? அவர் உங்களுடைய வாழ்க்கையை அணுவடுவாய் அறிந்திருக்கிற தேவன். ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தருடைய பார்வை என்மேல் இருக்கிறது என்று சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய கவனம் என்மேல் இருக்கிறேன் சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட பாதுகாப்பு எங்களுக்கு என்ன வேண்டி இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். அவர் அறியாமல் எனக்கு எதுவுமே சம்பவிக்காதே. இன்றைக்கு நான் திகைத்து போகலாம், நான் பயப்படலாம், கலங்கி நிற்கலாம். ஏனென்றா எனக்கு தான் தெரியாது இது எனக்கு நடக்க போறது. ஆனால் அவர், அதான் யோபசனன், அவர் நான் போகும் வழியை அறிந்திருக்கிறார். நான் மரத்தடியில் குந்தி கொண்டிருந்தாலும் அவர் பார்க்கிறார். நான் நடந்து திரிஞ்சாலும் பார்க்கிறார். வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சாலும் நான் பார்க்கிறார். எல்லா இடமும் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்குது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவருடைய கண்கள் சுத்தி வருகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர் உத்தமனுக்கு கை கொடுக்கிற தேவன். உத்தமனுடைய நாட்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. நல்லா யோசிங்க. எங்களுடைய நாட்கள் துக்கத்தின் நாட்களா, கண்ணீரின் நாட்களா, கவலையின் நாட்களா, ஏக்கத்தின் நாட்களா, திகிலின் நாட்களா, எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நானே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றா அவருடைய நோக்கம் என்மேலே இருக்கிறது. அவருடைய நோக்கம் என்மேலே இருக்கிறது. நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருந்தால் நான் எங்கே போனாலும் அவருடைய கண்கள் என்னோட கூடவே வந்து கொண்டே இருக்கிறது. ஹலலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்புகிற தீங்கா இருந்தாலும் சரி, அல்லது நானே செய்ய நினைக்கிற ஒரு தீங்கா இருந்தாலும் சரி, நான் உத்தமனா இருக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய புரொட்டெக்ஷன் என்னோட எப்பொழுதுமே கூட வருகிறது. ஹலலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அங்கே அவர் யாரு யோசபா சொன்ன மாதிரி அவர்கள் இவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள்லா. எங்களுக்கு சுத்தி எங்களுக்கு நிறைய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். எங்களை சுத்தி எங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருக்கலாம். எங்களை சுத்தி சபை இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம். ஆனால் கடைசியில் இந்த வசனத்தை ஜாயின் பண்ணி விட்டுருங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. எல்லாரும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். எனக்கு சரீரத்தில் பலன் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். நம்பப்படக்கூடியதும் அழியாததும் ஒன்றுதான், அவர் கர்த்தர். அவர் என்னோட இருக்கிறது என்றுதான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான காரியம். நல்லா விளையாடுங்க. அதனாலதான் சங்கீதம் 119 66 வாசிங்க. சங்கீதம் 119:66 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள்லாம்.
உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் மேல் விசுவாசமாயிருக்கிறேன்.
உத்தம நிதானிப்பு வேண்டும் பிரியமானவர்களே. ஒரு சம்பவம், ஒரு காரியம் என்னை சூழ நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இது எதற்காக நடக்கிறது? நன்மைக்காக நடக்கிறதா, தீமைக்காக நடக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கு நான் கீழ்படிய வேண்டுமா, அல்லது இதுக்கு நான் விலக வேண்டுமா, இதை செய்ய வேண்டுமா, பேச வேண்டுமா, பேசக்கூடாதா? தெரியல எங்களுக்கு. தலைகளா தான் நடந்து கொண்டிருக்குது இதுவரைக்கும். எங்க பேசக்கூடாதோ அங்கதான் பேசுறோம். எங்க செய்ய வேணுமோ அங்க நாங்க செய்யாம இருக்கிறோம் இல்லையா? அவசரப்பட்டு கதைச்சிட்டு நாக்க கடிச்சாக்கள் எத்தனையோ பேர், கடிக்காதாக்களே இல்லையன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் சில விஷயங்கள் எங்களுடைய கண்ட்ரோலுக்கு மீறி நடந்து கொண்டிருக்கிறது, நாங்களே விரும்பினாலும். அப்ப உத்தம நிதானிப்பு வேண்டும். நாசரேத்திலிருந்து நன்மை வரையில் என்று சொல்லி உலகம் சொல்லட்டும். உலகத்தினுடைய நன்மையே அங்கிருந்தா வந்திருக்குது ஐயா. ஹலலூயா. பாருங்க எவ்வளவு காலம் அதை நம்ப பண்ணிக்கிறாங்கன்னு யோசிங்க. விளங்குதா? எவ்வளவு காலத்துக்கு அதை நம்ப வச்சுக்காங்க. காய்ச்சி கதைச்சி கதைச்சி எங்கிருந்து வந்தேன்னே தெரியாது கடைசியில் அந்த பழமொழி. ஆனா எல்லாரும் நம்ப ஒழிக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்றபடியா நான் மட்டும் வெளியாளா இருந்து சொன்னா என்ன பைத்தியம் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி நாசரத்திலிருந்து நன்மை வர்றதில்லைன்னு முடிவெடுத்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க வெளியில இருக்கிற உலக கணவேற சில பேரை நீங்க சுவிசேஷம் சொல்லி இவங்களை ரட்சிக்க முடியாதுன்னு நீங்க முடிவெடுத்திருக்கலாம். அது எப்படி நீங்க எடுத்த முடிவு தெரியுமா? உங்களுடைய அறிவும் உங்களுடைய பலத்தையும் வச்சுதான் நீங்க இதை இட போறீங்க. 17:1 சொல்லுது, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹலலூயா, ஹலலூயா. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சில வேளையில சொன்னார், நான் இந்த பக்கம் போனா என்ன அங்க போகவிடல, இந்த பக்கம் போனா அங்க போகவிடல. சில விஷயங்களை நான் தவிர்த்து போக விரும்பினாலும் தேவன் நெருக்கி இல்ல நீ இந்த வழியில தான் போகணும்னு சொல்லி சில வழியில என்னை நடத்தும் போது எனக்கு அது முதல்ல அது விளங்குறது இல்ல. ஆனால் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சா பிறகு எனக்கு அது விளங்கும். எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்படி தேவன் என்னை அதை நடத்தினார்னு சொல்லி அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா நான் அந்த வழியில நான் நடந்து போக எனக்கு விருப்பம் இல்ல, ஆனால் நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, அது நல்லது என்று சொல்றேன். ஏனென்றால் அவர் சொல்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, எதனால, நான் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், உம்முடைய பார்வை எனக்கு அப்பத்தான் எனக்கு விளங்கிச்சு ஆண்டவரே. நான் அந்த இடத்துக்கு போகாம இருந்திருந்தால் என்னால் அதை அறிந்து கொள்ள முடியாது. நான் அந்த இடத்துக்கு போனபடினால்தான் உம்முடைய அந்த உருக்கமுள்ள இரக்கம் மனுஷர் மேல எப்படி இருக்கின்றதை நான் கண்டுகொண்டேன். ஏனென்றால் நான் இருக்கிற நல்ல ஆரோக்கியமான உலகத்தில் இருந்து பாக்கிக்க எனக்கு இதெல்லாம் விளங்காது. நான் அந்த 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 வானங்களை விட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் இல்லையா. அந்த அந்த யதார்த்த நிலைமையில ஜனங்கள் எப்படி வேதனைப்படுகிறார்கள், எப்படி பயப்படுகிறார்கள், எப்படி திகிலோடு இருக்கிறார்கள் இந்த தேசத்தில் இருந்து கொண்டு. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க, உலக இலங்கையில யுத்தம் நடந்தது, யுத்த நேரத்தில் திகிலும் பயமும் இருந்தது உண்மைதான். ஆனா இந்த தேசத்தில் இருந்து கொண்டு திகிலும் பயமுமா இன்னமும் வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய அந்த வெளிச்சம் இல்லையா, அவர்களை சுற்றி இன்றைக்கும் மரண இருள்தான் இருக்கிறது. ஆக அதை பார்க்கும்படிக்கு தான் தேவன் என்னை அனுப்பினார். ஏனென்றா நான் ஏதோ நினைச்சு கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு அப்படியானாக்கள் இல்லை, அவர் காலத்தில் இருந்தார்கள் சொல்லி அவர் காட்டினாருக்கு. நீ பார் எவ்வளவு பேர் எவ்வளவு திகிலோட எவ்வளவு சோகமா இருக்கிறார்கள் சொல்லி. அப்ப தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய விடுதலை சொல்லப்பட வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு 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 பிரமை சில பேருக்கு, சில பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் இருந்தாலும் கர்த்தர் அவங்களோட இருக்கிறாரு. இந்த மாயையில விழுந்துடாதீங்க, அது உண்மைதான், ஆனா அதுலேயே திருப்தி பட்டுறாதீங்கன்னு நான் சொல்றேன். அது தவறு. தேவன் அப்படி இல்லை. தேவன் சொன்னால் உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லப்படும், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு எங்கே 2-3 பேர் இருக்கிறார், இருக்கிறது அவ்வளவுதான். அதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்றோம், 2 பேர் கர்த்தர் உங்களோட இருக்கிறார், நல்லா இருக்கு, ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட் ஆண்டவரே. 2 பேர் இருக்கிற இடத்துல நீ இருக்கிறீர் ஆண்டவரே. 2 பேர் வந்து ஒரு தாளந்த புதைச்சு வச்ச கேசிது எல்லாம் 5 கொடுத்திருந்தாலும் 5 இடத்துல புதைச்சு வச்சிருக்குமே ஒழிய அது அந்த மாதிரி மனதுள்ளாக்கள் பெருக பண்ற நோக்கம் கிடையாது. சுவிசேஷத்தின் அக்கினி இந்த தேசத்திலே மறுபடியும் பற்றி எரியவர். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் கேட்டோம் ஆண்டு விழாவில், அது ஓய்ந்து போயிட்டு சொல்லி அந்த போதகர் சொன்னார். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல இல்லையா, இவ்வளவு இருந்தானா ஜெயமல்ல, இவ்வளவு இருந்தானா போகுமிலேயே இதை விட அதிகமான ஆக்கள் இருக்குன்னு நான் சொல்றேன் இல்லையா. பாருங்க, ஏனென்றால் உத்தமனா இருக்கும்போது கர்த்தருடைய வேதம் எனக்கு கற்றுத்தருகிற சில வழிகளை நான் செய்ய வேணும். இதை செய்யாட்டிலும் நான் உத்தமனா இல்லாம இருக்கக்கூடும். நான் எல்லாத்தையும் சரியா செய்துட்டு இந்த ஒரு காரியத்தில் தவறிட்டா, வேதம் சொல்லுது நியாய பிரமாணத்தை கையாண்டு அதுல ஒண்ட கைப்பற்றாட்டிலும் நீ எல்லாத்திலையும் விழுந்து போனாயின் சொல்லி இல்லையா. அப்ப நாங்க இந்த விஷயத்துல கூட நாங்கள் அதுல பலகீனமா இருப்போம்னு சொல்லிச்சுனா அல்லது கவலையீனமா இருப்போம்னு சொல்லிச்சுனா ஒன்னும் செய்ய முடியாது. ஆனால் நாத்தான் வேலுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, கவடில்லாத அந்த உத்தம இஷ்டவேலனுக்கு தேவனுடைய வெளிப்பாடு வந்தது. நல்லா வணங்கிக் கொள்ளுங்க, தேவனுடைய வெளிப்பாடு வந்தது. இது முதல் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் காண்பீர்கள் என்று சொல்லி இவனுக்கு சொன்னான். இவன் தான் முதல்ல சொல்றான், அவருடைய பிரசங்கத்தை கேட்கல, அத்திமரத்தின் கீழே இருக்கிறத கண்டுட்டான்னு சொன்னானே, இவன் தான் முதல்ல அவரை சொல்றான், ரபி நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டான். பேதுரு சொல்லல, பேதுருக்கு முதல்ல இவன் தான் சொல்றான், ரபி என்றா போதகரே சரியா. ஆக இவன் தான் முதல்ல அதை வெளிப்படுத்துறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஏனென்றால் வெளிப்பாடு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாருக்கு வெளிப்பாடு என்றைக்குமே இருக்கும். அவர்கள் நிதானமா இருப்பார்கள், அவர்கள் பதற மாட்டார்கள், அவர்கள் தொட்டதுக்கெல்லாம் கலங்கி கொண்டு தெரிய மாட்டார்கள். நல்லா விளங்கி கொடுங்க. அது தேவன் கொடுக்கிற ஒரு என்ன சொல்ற ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு தைரியம், தேவனுடைய அந்த பலன், தேவனுடைய அந்த தெளிவு இருக்கும். சுத்தவர கூயம்மாயவன்னு கத்திக்கொண்டிருக்கலாம், அவர் மட்டும் படகு ஆடுது, அலை அடிக்குது, காத்தடிக்குது, கப்பலே கவுந்துடும் போல் இருக்கு. இந்த நேரத்தில் நித்திர கொள்ற ஒருவர் என்ன சொல்லி சொன்னார், எவ்வளவு அமைதியா இருக்கிறார். இன்றைக்கு நாங்க மேகம் இருட்டுப்பட்டாலே கத்து தூங்கிடுவோம், காத்தையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா ஜெபம் கேட்டுப்பீங்க. பிரச்சனை வர்றதுக்கு முன்னே கத்து தூங்கிடுவோம், வருமுன் அணை காப்போம் அப்படின்னு சொல்லி. சரி, மூன்றாவது காரியம், இதனுடைய பலன் என்ன, அதை தெரிஞ்சு கொள்ளாம நாங்க போகக்கூடாது. எப்படி இருக்கணும் தெரிஞ்சு கொண்டோம். மூன்றாவது வேகமா நான் உங்களோட பேசுறேன், உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சு வருதால், சங்கீதம் 37:37 நல்லா மல மனசுல பாடமாக்கக்கூடிய ஒரு ஒரு வசனம் என்னுடைய, தயவு செய்து பாருங்க. சங்கீதம் 37:37
நீ உத்தமனை நோக்கி செம்மையானவர்களை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம்.
ஹலலூயா. இன்னொரு வாசிப்போமா, அந்த முதல்
உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம்.
அநேகருடைய ஆரம்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், நடுப்பகுதிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவுதான் முக்கியம், சரியா? ஆக நீ உத்தமனை நோக்கி செம்மையான மனுஷனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அது சமாதானத்துக்குள்ள போகணும். நீங்க பூமியில ராஜாவா பெரிய பிரபுக்களா வாழ்ந்துட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு உங்களுடைய சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்கிறீங்களா, இதுதான் கேள்வி. ஆனா வேதம் வாக்கு கொடுக்கிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை நோக்கி பார்த்துரு, அந்த மனுஷன் சமாதானத்துக்குள்ளதான் பிரவேசிப்பான், அவனுடைய முடிவு சமாதானம். எப்படி மறிக்கிறார்ன்றது பிரச்சனை இல்லை, சரியா? அதை நான் சொல்ல வரே இல்லை. ஒரு மரணத்தை மட்டும் வைத்து அவர் பாவி என்று யாரும் கணக்கு போட்டுறாதீங்க. அப்படி பார்த்தா எங்களுடைய இரட்சகருடைய மரணத்தை விட கொடூரமான மரணம் எதுவுமே இல்லை. மரணம் தான் ஒரு மனுஷனுடைய முடிவை நிர்ணயிக்கும் என்று சொல்லி சொன்னால் அது தவறு. உங்களுக்கு தெரிந்த ஒரு மனுஷனை வேகமா 2-3 வசனங்களில் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். உத்தமர் என்ற சாட்சி பெற்ற மனுஷன் உங்களுக்கு தெரியும், யோபு. அந்த யோபு 1 வாசிங்க, 1:2 வருது.
தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆயிருந்தான்.
8 வாசிங்க.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
2-3 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார்.
ஹல்லேலூயா. என்னத்தில் உறுதியாய் நிற்கிறாராம் யோபு? உத்தமத்தில். 10 பிள்ளைகள்ல இல்ல, ஒட்டகத்தில இல்ல, கழுதையில இல்ல, ஆடுகள்ல இல்ல, எருதுகள்ல இல்ல, வயல்வெளிகள்ல அல்ல, கூடவே கீழே இருந்து வேலை செய்த ஊழியக்காரர்கள் அல்ல. எதுல உறுதியா இருந்தாராம்? உத்தமத்தில. நல்லா விளங்கி கொள்ளுங்க. உத்தமத்திலே உறுதியாயிருக்கிற மனுஷன் மிக தெளிவாக இருப்பார். அவன் என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? கர்த்தரை குறித்து முறுமுறுக்க மாட்டான், குறை சொல்ல மாட்டான். உதடுகளிலிருந்து பாவம் செய்ய அவனுக்கு வராது. இன்னும் சொல்ல போனா, அது கர்த்தரிடத்திலிருந்து கரத்திலிருந்து வர்றது தீமையே ஆனாலும் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற ஒரு மனப்பாங்கு அவனோட தான் இருக்கு. அதைத்தான் நாங்க அங்கால வசனங்கள்ல பாக்க, 9 வாசிங்க. 2:9.
அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள்.
மனைவிக்கும் தெரிஞ்சு போச்சு, இது இழுத்துக்கொண்டு இருக்கிற கேஸ், இது போகாது இப்போதைக்கு. உத்தமத்தை விட்டாதான் ஏதாவது உண்டு. ஆண்டவர் கையிலேருந்து எதிர்ப்பு வராத வரைக்கும் இவனை விழுத்தவே இல்லாது, சரி? ஆனா அப்ப கூட அவர் ரொம்ப தெளிவா பேசுறார். அதுதான் அவர் சொல்றார், நன்மையை பெற்று நாங்கள் இல்லையா, நன்மையினுடைய சாட்சிகளை வண்டாளம் வண்டாளமாய் கிடக்கு, எல்லாம் வந்தது, இப்ப தீமை வருது. இப்ப நான் கத்தரை துதிக்காம நான் இப்ப நான் கத்தரை தூசிக்கணுமோ? இன்னைக்கு நாங்க எதிர்பார்க்கறது கிடைக்காதுலயே கத்தரை விட்டுட்டு வேகமாக ஓடி போற ஆட்கள் எல்லாம் பார்த்திருக்கிறேன் நான். விரும்புகிறது கிடைக்காட்டி, தாவீது ஒரு வசன வழி வச்சுட்டார், நான் விரும்புகிறது அவராலே வரும்னு சொல்லி. சரியா, அதை வச்சுக்கொண்டு எல்லாரும் ஜெபம் பண்ணி நான் விரும்புகிறது அவராலே வரும், நான் விரும்புகிறது அவரான், நீங்க விரும்புறது முதல்ல கர்த்தரை கேட்டுதான் யோசிங்க. கொஞ்சம் உங்களுடைய விருப்பங்கள்ல நான் தவறு சொல்றதா நினைக்க வேண்டாம், அது கர்த்தரை கேட்டதா, அந்த விருப்பங்களினாலே உங்களோட வாழ்க்கையில ஏதாவது தீமை வருமா வராதான்றது உங்களுக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றார், தாவீது சொன்னார் சங்கீதத்தில் 16:5 வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர்.
தாவீது சொன்னார், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஏன்? கர்த்தரை என் வாழ்க்கையிலே என்னுடைய பாத்திரத்தினுடைய பங்காளியாக நான் சேர்த்திருக்கிறேன். ஐயா நல்லா யோசிச்சு பாருங்க, பங்காளியாய் சேர்த்திருக்கிறேன் நான், கர்த்தரை என்னுடைய பங்காக வைத்திருக்கிறேன், என்னுடைய சுதந்திரத்தின் பங்காக வைத்திருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். யோபுக்கு அதான் நடந்தது, பிசாசு முறுமுறுத்தா என்ன தெரியுமா, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து காப்பாற்று. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, யோபு மாத்திரமல்ல, யோபுவுக்கு உண்டான, அது யோபுடைய வேலைக்காரனா இருந்தாலும் சரி, அவனையும் பிசாசு தொட முடியாது. ஹல்லேலூயா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க உத்தமனா இருந்தால் உங்களாலே காக்கப்படுகிறவர்கள் அநேகர் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா, நீங்க உத்தமனா ஆகும் வரைக்கும் முடிஞ்சா உத்தமனோட ஃப்ரெண்ட் ஆயிருங்க, யாராவது தெரிஞ்சா. ஏனென்றால் அவருக்கு ஃப்ரெண்ட் சொல்லி நீங்க அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ள வந்துடுவீங்க. உத்தமனோடு சேர்ந்து கொள்ளுங்க, அதுதான் நல்லது. உத்தமன் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார், அதுல எந்தவித சந்தேகமே இல்லை, எந்தவித கேள்வியுமே இல்லை. பாருங்க அந்த கடைசி யோபுல வாசிங்க, 42 ரெண்டு வசனம் இருக்கு, 42:12 வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஈர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள்.
பாருங்க, இந்த ஆடு மாடு பிள்ளைகள் இதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் வேணாம், அது வேற விஷயம். எனக்கு தேவை இந்த 1வது வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதைத்தான் அந்த வேத வசனம் சொல்லுது, உத்தமனை பார்த்து நீ சன்மார்க்கரை நோக்கிடு, அவனுடைய முடிவு சமாதானம். இப்ப ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கிறது இல்லையா, யோபுக்கு இப்ப 2வது கிடைச்ச இந்த 14,000 ஆடுகள் இன்றைக்கு உயிரோடு இருக்கா? இல்ல. 6,000 ஒட்டகங்கள் இருக்கா? 1,000 ஏர்கள் இருக்கா? கழுதைகள் இருக்கா? பிள்ளைகள் இருக்கா? இல்ல. யோபுக்கு கிடைச்சது உண்மைதான், யோபினுடைய பின் வாழ்க்கை முன் வாழ்க்கையை விட ஆசீர்வாதமா இருந்ததுதான், ஆனா அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு இன்னொரு ஆளை காட்டுறேன், அதோட முடிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி தான் நானும் நீங்களும் போகணும். ஏசாயா 53வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் இருக்கிறார்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 53வது அதிகாரம், எடுத்துட்டீங்களா? சரி, இப்ப 9வது வசனத்தை வாசிங்க.
துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை.
ஹலலூயா. குழி மரணம் அதனுடைய முடிவல்ல, அதான் நானும் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். துன்மார்க்கரோடே அவருடைய குழியை நியமித்தார்கள். இன்னைக்கு நான் செத்தா அப்புறம் ஃப்ரீ டோப்ல யாருக்கு பக்கத்துல கொண்டே என்ன படுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதை நான் முடிவு செய்யற அளவுக்கும் எனக்கு உரிமை இல்லை. சொல்லிட்டு சாவலாம், அது செய்யறாங்களோ இல்லையோ யாருக்கு தெரியும். எலும்பி வந்து பார்க்க போறது இல்லை. நான் ஒரு மரியாதைக்காக கேட்டாருன்னு சொல்லலாம், இப்படி செய்யுங்கப்பா அப்படி செய்யுங்கப்பா நிக்க வச்சு தாட்டுறாதீங்கப்பான் சொல்லலாம் நான். ஆனா துன்மார்க்கரோடு அவருடைய குழியை நியமித்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். ஹலலூயா. பிதாவினுடைய வலது பாரிசத்திலே போய் சேருகிறது தான் ஐஸ்வர்யம். 6000 ஒட்டகங்கள், 4000 கழுதைகள் அல்ல. எங்களுடைய இலக்கு எங்க தெரியுமா? பிதாவின் வலது பாரிசத்திலே நாங்கள் போயிருக்க வேண்டும். தயவு செய்து நாங்கள் எழுந்திருப்போமா? இதே சிந்தனையோட உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட கூட ஐஸ்வர்யத்திலே அவருடைய மகிமையிலே நானும் நீங்களும் வந்து அவரோட சேர வேண்டும் என்பதே. அருமையானவர்களே, இந்த உலகத்துக்காக நானும் நீங்களும் உத்தமனாக வாழ வேண்டியதல்ல, எங்களுடைய வாழ்க்கையினுடைய தராதரங்களுக்காக நானும் நீங்களும் உத்தமனாக வாழ வேண்டியதல்ல, அல்ல சமுதாயத்திலே எனக்கு ஏதாவது ஒரு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக உத்தமனாய் வாழ வேண்டும் என்பது அல்ல. ஏனென்றால் அநேக நேரங்களிலே எங்களுக்கு அது மூலமாய் ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஹலலூயா. ஆண்டவரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு நித்திய நித்தியமான வாழ்க்கை, அந்த ஐஸ்வர்யவானோட கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு நித்திய வாழ்க்கைக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாங்கள் நினைவிலே கொண்டு அவருக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக அவர் விரும்பும்படியான ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் இந்த பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பூமியிலிருந்து முற்று முழுதுமாய் நாங்கள் அறுப்புண்டு போவதற்காக அல்ல, பூமியிலே இருந்து எங்கள் வாழுங்காலத்திலே இன்னும் முடிந்த வரைக்கும் எத்தனை பேரையெல்லாம் நாங்கள் ஆதாயப்படுத்த முடியுமோ தேவனுடைய அந்த அன்பின் ராஜ்யத்துக்கு பாத்திரராய், தேவனுடைய அந்த அன்பின் இரக்கத்துக்கு சுதந்திரராய் எத்தனை பேரை நாங்கள் ஆதாயப்படுத்த முடியுமோ அப்படி ஒரு ஆதாயத்தை செய்யும்படிக்குத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி என்ற அல்ல சுவிசேஷகர் என்ற ஒரு பேர்ல அல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லா காலங்களிலும் காண்கிற தேவனாயிருக்கிறார். ஹலலூயா. அவருக்கு முன்பாக நாங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் உத்தமமாயிருக்க வேண்டும். யாருக்காகவோ அல்ல, கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நான் உண்மை உள்ளவனாயிருக்க வேண்டும். மூன்றாவது, அவரோடு கூட சேர்ந்து அவருடைய ஐஸ்வர்யத்திலே பங்கடைவதுதான் என்னுடைய எல்லைக்குறியாக இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் நாங்கள் கருத்திலே கொண்டு தேவனுக்கென்று எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிப்போமானால் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை அவர் எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், கூடவே இருப்பார், கூடவே வருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.